உங்களுக்கு கர்த்தரை தெரியுமா? இதுதான் நான் கேட்கிற முதல் கேள்வி. கர்த்தர் உங்களுக்கு தெரியுமா? சபைக்கு வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க, கர்த்தரை உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. தெரியும் சொல்றதா தெரியாதுன்னு சொல்றதா? சரி, இதை விட்டுருங்க. கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு நல்லா தலையாட்டுவீங்க. ஏன் ரொம்ப ஈஸியா சொல்ற? கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அவருக்கு தெரியாது என்னங்க இருக்குது? இல்ல, ஒரே வார்த்தையில முடிச்சிருங்க. அவருக்கு தெரியாதது என்னங்க இருக்குது? சகலமும் அவருக்கு தெரியுமே. அவருக்கு எல்லாம் தெரியும், என்னையும் தெரியும், எல்லாரையும் தெரியும். இதுதான் தப்பு. இப்படி சொன்னீங்கன்னா தப்பு கணக்கு போறீங்க. உங்களுக்கு கர்த்தரை தெரியுதோ இல்லையோ, அது முதல் கேள்வி. ரெண்டாவது, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட முடியாது. கர்த்தருக்கு உங்களை தெரியுமா என்பது முக்கியமான ஒரு கேள்வி, சரிங்களா? கர்த்தரை நமக்கு தெரியலன்னா அதுவும் டேஞ்சர். கர்த்தருக்கு நம்மளை தெரியலன்னு வச்சுங்க, அது அதோட டேஞ்சர். அப்ப கர்த்தருக்கு நம்மளை தெரியாம கூட இருக்க முடியுமா? முடியும். அதுதான் இன்னைக்கு செய்தி. கர்த்தருக்கு நம்மளை தெரியாம இருக்க முடியும், புரியுதுங்களா? நம்ம நினைக்கிறோம் பல நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன தெரியும் இல்லையா? பேதுருவிட்ட கேட்கும் போது கூட, ஆண்டவரே எல்லாம் நீர் அறிவீர்னா, நீ இதை நேசிக்கிறாயா ஆண்டவரே, அதை நீரே அறிவீர்ன்ற அவரே வார்த்தையை நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு. இல்ல, கர்த்தருக்கு எல்லாரையும் தெரியும் சொல்ல முடியாது. சிலரை அவருக்கு தெரியாது, சரியா? வாசிக்கலாம் ரெண்டு வேத பகுதி உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மத்தேயும் எழுதின சுவிசேஷம் 7:22-23 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக காரியங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே,
அக்கிரம செய்கைக்காரரே,
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று,
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று
அவர்களுக்கு சொல்லுவேன்,
அவர்களுக்கு சொல்லுவேன். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை, உங்களை யாருனே எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. உங்களை ஒரு காலம் அறியேன், கொஞ்சம் கூட எனக்கு நீ யாருன்னே தெரியாதுன்ட்டு. ஆனா இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இவங்களுக்கு கர்த்தரை நல்லா தெரியும், இவங்களுக்கு கர்த்தரை நல்லா தெரியும், ஆனா கர்த்தருக்கு இவங்களை தெரியாது. நம்ம ரிவர்ஸ்ல நினைக்கிறோம், எனக்கு கர்த்தரை தெரியுதோ இல்லையா, அவருக்கு என்ன தெரியும் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னவென்றால், இங்கே சொல்லப்பட்ட பட்டியலில் இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தரை நல்லா தெரியும். ஏன்னா உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்னா, இவங்களுக்கு கர்த்தரை நல்லா தெரியும், அவருடைய நாமத்தை தெரியும், அவருடைய வல்லமை தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் கர்த்தருக்கு தான் இவங்க யாருனே தெரியவே தெரியாதுன்னு முடிச்சிட்டாரு. இன்னொரு வேத பகுதி உங்களை வாசிக்கலாம். லூகா எழுதின சுவிசேஷம் 13:24 வாசிக்கலாம். 24-27 வரைக்கும் வாசி.
இடுக்கமான வாசல் வழியாய்,
இடுக்கமான வாசல் வழியாய்
உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்,
உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்,
அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும்,
அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும்
அவர்களாலே கூடாமற் போகும் என்று,
அவர்களாலே கூடாமல் போகும் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன்.
வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே
எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி
கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று
உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது
நீங்கள்
உம்முடைய
சமூகத்தில்
உம்முடைய உம்முடைய சமூகத்தில்
போஜனம் பானம் பண்ணினோமே,
போஜனமானம் பண்ணினோமே,
நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று,
நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று
சொல்லுவீர்கள்
சொல்லுவீர்கள்.
ஆனாலும் அவர்,
ஆனாலும் அவர்,
நீங்கள் எவ்விடத்தாரோ,
நீங்கள் எவ்விடத்தாரோ,
உங்களை அறியேன்,
உங்களை அறியேன்,
அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும்,
அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும்
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று,
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று
சொல்லுவார் என்று,
சொல்லுவார் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த இடத்துல இது வேறு விதமான ஒரு ரிப்ளை இருக்குது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்னாரு. சொல்லும் பொழுது அவருடைய வருகையின் நேரத்தில் சில காரியத்தை சொல்லுகிறார். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்க வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு முன்னால போய் நிற்கும் போது அவர் முதல் ரிப்ளை என்ன கொடுக்கிறார், அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னே எனக்கு தெரியாதுன்னு, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப இவங்க எங்கிருந்து வந்தாங்கன்றது இவங்க சொல்றாங்க, எங்கிருந்து வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு அவரே சொல்லிட்டார். சொன்ன பிறகு இவங்க ரிப்ளை கொடுக்கிறாங்க, எங்கிருந்து வந்திருக்கிறோம் சொல்றாங்க. அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, ஆண்டவரே நீங்க கொடுத்த சாப்பாடுல நாங்க சாப்பிட்டு இருக்கிறோமே, ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே, எங்க இடத்துல நீங்க வந்து பிரசங்கம் பண்ணிருக்கிறீங்க, அங்கிருந்தா ஆண்டவரே நாங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதற்கு திருப்பி சொல்ற, ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னே எனக்கு தெரியாது போங்க. மத்தேயுல பார்க்கும்பொழுது நீங்க யாருனே எனக்கு தெரியாதுன்னாரு. நீங்க லூக்கால பார்க்கும்போது நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். இவங்க அட்ரஸ் கொடுக்கறாங்க, ஆண்டவரே நாங்க எங்கிருந்து வந்தோம்ன்றதுக்கு அவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அவர் எனக்கு எங்கிருந்து வந்தீங்கன்னு தெரியலன்ட்டு இவங்க ஞாபகப்படுத்துறாங்க. என்ன ஞாபகப்படுத்துறாங்க, ஆண்டவரே நீங்க சாப்பாடு கொடுக்கும்போது நாங்கெல்லாம் உங்க கூட வந்துட்டு சாப்பிட்டுமே, ஞாபகம் இல்லையா ஆண்டவரே, ஒரு நாள் நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுமே, உங்களுடைய சமூகத்துல போஜனம் பண்ணுமே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல ஆண்டவரே, ஒரு நாள் நீங்க பிரசங்கம் எல்லாம் பண்ணீங்களே, எங்க ரோட்ல எல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணீங்களே, அப்பெல்லாம் கூட உங்க பிரசங்கத்தை நாங்க முன்னால் இந்த கேட்டமே, ஞாபகம் இல்லையா? எங்க முகத்தை நீங்க அன்னைக்கு பாக்கலையா? இல்ல, நீங்க எங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. முதல் கூட்டம் அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம்னு சொன்னாங்க, பிசாசுகளை துரத்தினோம்னு சொன்னாங்க, தீர்க்க தரிசனத்தை எல்லாம் நாங்க உரைச்சோம்னு சொன்னாங்க. ஆனால் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு. இரண்டாவது கூட்டம், ஆண்டவரே உங்களோடு நாங்க உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டோமே, உங்களுடைய சமூகத்துல நாங்க சாப்பிட்டோமே, போஜனம் பண்ணோமே அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க அவருக்கு. ஞாபகம் இல்லையா? இல்ல, தெரியல. அடுத்தது சொல்றாங்க, நீங்க எங்க தெருவில்லாம வந்து பிரசங்கம் பண்ணீங்களே, உங்க பிரசங்கத்தை நாங்க கேட்டிருக்கிறோமே, இப்ப அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்க பிரசங்கத்தை நாங்க எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம். இல்ல, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று சொல்றேன், கடைசி நாட்களில் நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னே தெரியாதுன்னு கர்த்தர் சொன்னார்னா, ஆண்டவரே நாங்கள் எழுப்புதல் ஆசீர்வாத சபையிலிருந்து வந்திருக்கிறோம், நீங்க கொடுத்ததெல்லாம் ஆசீர்வாதத்தில் வாங்கியிருக்கிறோம், எழுப்புதல் ஆசீர்வாத சபையில் வந்திருக்கிற ஆண்டவரே, இல்லையே உங்களை பார்த்த மாதிரி இல்லையே என்னவர், நீங்க சபையில பிரசங்கம் பண்ணீங்களா ஆண்டவரே, உங்களுடைய பிரசங்கத்தை நிறைய கேட்டிருக்கிறோமே ஆண்டவரே. இல்ல இல்ல இல்ல, உங்களை நான் பார்த்த மாதிரியே இல்லையே, நீங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல என்னுவார். புரியுதா? ஒரு சபை ஒரு நபரை பரலோகத்தில் சேர்க்காது. அவருடைய பிரசங்கத்தை கேட்பதினாலே பரலோகத்தில் போயிட முடியாது. அவரோடு உட்கார்ந்து போஜனம் செய்தோம் சொன்னதுனாலே பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைச்சோன்னு சொல்றதுனால பரலோகத்தில் நுழைஞ்சிட முடியாது. அவருடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம்னு சொன்னதுனாலே பரலோகத்தில் நுழைஞ்சிட முடியாது. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம்னு சொல்லிட்டு பரலோகத்தில் நுழைஞ்சிட முடியாது. இந்த ரெண்டு சம்பவங்களும் பரலோகத்தையும் நரகத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லப்பட்ட விஷயங்கள், பரலோகத்தை மையப்படுத்தி சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இந்த ரெண்டு வசனங்களும், இந்த ரெண்டு வேத பகுதியும் அப்படிதான். இதை நீங்க இன்னும் கொஞ்சம் கவனிக்கிறீங்கன்னா மத்தேயு 7 அதிகாரத்தில் 21 வசனத்தை சேர்த்து படிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். மத்தேயு 7:21
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். அந்நாட்களில் அநேகர் வந்து இப்படியெல்லாம் சொல்லுவீங்க, ஆனால் உங்களை அறியேன்னு சொல்லுவேன். இங்க லூக்கா சுவிசேஷத்துல 13 பாத்தீங்கன்னா என்ன பின்னணியில சொல்றாருன்றத நம்ம 24 படிச்சோம். 23 படிச்சீங்கன்னா எந்த கேள்விக்கு அவர் இந்த பதில் சொல்றாருன்னு தெரியும். 23 படிங்க.
அப்பொழுது ஒருவன்
அவரை நோக்கி
ஆண்டவரே
ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதுக்குதான் இந்த பதில். உங்களை நீங்கள் எங்கிடத்துல வந்தீங்க, எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் அப்படின்ட்டு. உங்களுடைய பிரசங்கத்தை நாங்க கேட்டிருக்கிறோமே, இல்லையே எனக்கு உங்களை பார்த்த மாதிரி இல்லையே என்று. இந்த ரெண்டு சம்பவங்களும் பரலோகத்திற்குள்ளாம் பிரவேசிப்பதற்குரிய மிக முக்கியமான காரியத்தை மையப்படுத்தி சொல்லுகிறார். இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு ஆண்டவரை தெரியும் நம்ம சொல்லலாம். ஏனென்றால் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறோம். இவர்கள் யாரு? எங்களுக்கு ஆண்டவராகி உண்மையை தெரியும். நாங்க உம்முடைய நாமத்தினாலே வியாதி அற்புதங்களை செய்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறோம். எங்களுக்கு உண்மை நல்லா தெரியும். அடுத்த கூட்டம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய பிரசங்கத்தை நாங்க கேட்டிருக்கிறோம், உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உணவெல்லாம் நாங்க சாப்பிட்டிருக்கிறோம், உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்களுக்கு கர்த்தர் தெரியும், ஆனால் கர்த்தருக்கு இவங்களை தெரியாதுன்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு கர்த்தர் தெரியும் சொல்லி நம்மளை நாமளே நம்ம ஏமாத்திக்க கூடாது. நான் சர்ச்சுக்கு போறேன், பிரசங்கத்தை கேட்கிறேன் என்று சொல்லி நம்மளை நாம ஏமாத்திக்க கூடாது. நான் ஊழியம் செய்யறேன், என் மூலமா ஏதோ காரியங்கள் நடக்குது, இதை நினைச்சிட்டு நம்மளை நாமளை ஏமாத்திக்க கூடாது. என் ஆண்டவரை எனக்கு தெரியும், நான் அவரை அறிந்திருக்கிறேன் சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவரால் நான் அறியப்பட்டிருக்கிறேனா? என் ஆண்டவர் என்னை பார்த்து உன்னை எனக்கு தெரியும் சொல்ல முடியுமா? அல்லது உனக்கு உன்னை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாரா? இதுதான் முக்கியமான கேள்வி. என் ஆண்டவருடைய வாயிலிருந்து என்னை குறித்து என்ன வார்த்தை வரும்? உன்னை எனக்கு தெரியும் சொல்லுவாரா, தெரியாதுன்னு சொல்லிடுவாரா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் அறிந்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஆண்டவரால் நாம் அறியப்பட்டிருக்க வேண்டும். இந்த இடத்திலே பார்க்கும்பொழுது ஊழியம் செய்தவர்களும் அறியப்படாமல் போனார்கள், பிரசங்கத்தை கேட்டவர்களும் அறியப்படாமல் போனார்கள். இது ரெண்டு வேத பகுதியை உங்களுக்கு காமிச்சேன்னா, மத்தேயு 7 காணப்படுகிறவெல்லாம் ஊழியம் செஞ்சவங்க, ஆனால் ஆண்டவரால் அறியப்படாமல் போயிட்டாங்க. லூக்கா 13 வரவங்கள பிரசங்கத்தை கேட்டவங்க, விசுவாசிங்க, இவங்களும் ஆண்டவரால் அறியப்படாமல் போயிட்டாங்க. ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம் அல்லது விசுவாசியா இருக்கலாம், ஆண்டவரால் அறியப்படாமல் போக முடியும். யாராயிருந்தாலும் ஆண்டவரால் அறியப்படாமல் கடைசியிலே நித்திய நரகத்திற்குள் போக வேண்டிய நிலைமை வர முடியும். அப்ப ஆண்டவர் யாரை அறிந்திருக்கிறார்? அதுதான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு ஊழியம் செஞ்சவங்களும் நிறைய பேர் அவரால் அறியப்படாமல் போயிட்டாங்க, விசுவாசிகள் நம்மளுடைய பிரசங்கத்தை கேட்டவங்களும் நிறைய பேர் அவரால் அறியப்படாமல் போயிட்டாங்கன்னா, யார்தான் ஆண்டவரால் அறியப்பட்டவர்கள்? யாரை அவர் அறிந்து வைத்திருக்கிறார்? யாரை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார்? யாரை அவர் கவனிக்கிறார்? யார் மேல் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார்? யாரை அவர் தெளிவாய் பார்த்து தெரிந்து வைத்திருக்கிறார்? அதற்கு என்ன நமக்கு தேவை என்பதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியமான விஷயம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 1 Corinthians 8:3 வாசிக்கலாம். 1 Corinthians 8:3
தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான்.
இதுதான் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். யாரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி தான், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, கர்த்தர் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறது யாரோ அவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஊழியம் செஞ்சதுனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறான் சொல்ல முடியாது. பிரசங்கம் பண்றதுனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறான் சொல்ல முடியாது. விசுவாசங்களை துரத்தி வியாதிகளை சுகமாக்குகிறதால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறான் சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறான் சொல்ல முடியாது. அவருடைய பிரசங்கத்தை தவறாமல் வாரந்தோறும் வந்து கேட்கிறதுனாலே என் ஆண்டவர் அறிந்திருக்கிறான் சொல்ல முடியாது. இது எதை வச்சு சொல்ல முடியும்? என் ஆண்டவர் என்னை அறிய வேண்டும் என்றால், என்னை அறிந்திருக்க வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம், என் உள்ளான இருதயத்திலிருந்து நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருக்க வேண்டும். பைபிள் அப்படியே நீங்கள் டோட்டலா அலசி பார்த்தீங்கன்னா, இந்த அன்புன்ற ஒரு வார்த்தை தான் பைபிள்லேயே ரொம்ப 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 ஹைலைட் பண்ணப்பட்ட ஒரே வார்த்தை அன்பு. ஹோல் பைபிள ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அன்பு முடிச்சிடலாம். இந்த அன்புன்ற ஒரு வார்த்தையை வச்சுதான் ஹோல் பைபிள் இருக்குது, கிறிஸ்தவம் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது, எல்லாமே இந்த அன்பு அப்படின்ற ஒரே வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு இந்த செய்தியை குறித்து பார்க்கும்போது எதை சொல்றது எதை சொல்லாம விடுறது தெரியல. அன்பை குறித்து வேதத்தில் அவ்வளவு கர்த்தர் வலியுறுத்தி இருக்கிறார், நிறைய வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம எதோ செய்யறோம். ஆண்டவருக்கு நாம் ஊழியத்துக்கு பணம் கொடுக்கிறேன்றோம், ஊழிய செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், ஜெபிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், வரன்றோம், பைபிள் படிக்கிறோம், என்னென்னமோ சொல்றோம். ஆனால் இந்த அன்பு கூறுகிற விஷயத்தை எத்தனை பேர் அதை முழு கவனம் செலுத்துகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய காரியம். நான் ஒன்று சொல்றேன், எல்லாமே நீங்கள் செய்திருந்தும் கர்த்தர் பேரில் அன்பு கூற தவறிவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் குறைவுள்ளவர்கள். எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு செய்யலாம், ஆனால் ஆண்டவர் பேரிலே உண்மையான ஒரு அன்பில்லாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது சாத்தியம் இல்லை. ரொம்ப கஷ்டம். இதை பத்தி நான் நிறைய எடுத்திருக்கிறேன் சபையில். வெளிப்படுத்தின விசேஷம் 2 எபேசி சபைக்கு கர்த்தர் சொன்னது அதுதான் சொன்னார் இல்லையா? படிக்க வேண்டாம். அந்த சபைக்கு, முதல் சபைக்கு அதான் சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், அவனுடைய வாழ்க்கை அவன் செய்கிற ஊழியங்கள் இடைவிடாமல் பிரயாசப்பட அறிந்திருக்கிறேன், எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே இருந்தும் ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அந்த அன்பு தாழ்ச்சி இனி எல்லாமே இருந்தாலும் ஆதியிலே கொண்டிருக்கிற அந்த அன்பை நீ விட்ட ஒரே காரணத்தினாலே உன் விளக்கு தண்டை நான் எடுத்துடுவேன் அப்படின்னு என்ன, நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்றார். ஆண்டவர் பேரில் அன்பு கூற வேண்டும் என்பது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த அன்பு கூறாதவனை குறித்து வேதம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு வசனத்தை படிக்கிறோம், 1 Corinthians 16:22 வாசி. 1 Corinthians 16:22
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால்,
அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கக்கடவன்.
கர்த்தர் வருகிறார்.
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, கர்த்தர் பேரில் அன்பு கூறலன்னா அது சாபம். அப்ப இந்த வார்த்தைக்கு, இந்த காரியத்துக்கு நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தணும். இந்த அன்பின் அடையாளம் நான் சொல்லி எடுத்தா நிறைய பேருக்கு இங்க நிக்க முடியாது. ஒருத்தன் கர்த்தரிடத்துல அன்பா இருந்தான்னா அவன் எப்படியெல்லாம் இருப்பான்றத ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு பிரசங்கிச்சா நிறைய பேருடைய முகம் செத்து போகும். இந்த இடத்துல நிறைய பேருடைய வாழ்க்கை நொந்து போயிடுவீங்க. இந்த இடத்துல அவ்வளவு அடையாளங்கள் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறனுடைய சுபாவங்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறனுடைய வாழ்க்கை முறை, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறனுடைய காரியங்கள், இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணா நிறைய பேருக்கு இங்க நிக்க முடியாது. இங்க சபைக்கு வரதை நிறுத்திடுவீங்க, நிக்க முடியாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறத வச்சுதான் எல்லாமே இருக்குது. அவ்வளவு மேலான விஷயங்கள். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு மேலோட்டமாய் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சில விஷயங்களை மட்டும் நான் மேலோட்டமா சொல்ல போறேன். ஏன்னா இது ரொம்ப டெப்தா எடுத்தோம்னா அது நிறைய பேருடைய லைஃப்ல கிட்டத்தட்ட 90% இங்க இருக்கிற ஜனங்களுடைய லைஃப பாதிக்கும், ரொம்ப மோசமா பாதிக்கும். திருப்பி இன்னொரு தடவை சர்ச்சைக்கு வரதை யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு அது பாதிக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் போகும்பொழுது அது அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எவ்வளவு தூரம் தூரம் இருக்கிறத நமக்கு காட்டி கொடுத்துரும். சரி, நான் சில விஷயங்களை முக்கியமாக உங்களுக்கு ஹைலைட் பண்றது, எவ்வளவு முக்கியன்றது மட்டும் நான் மேலோட்டமாக சொல்றேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12:28 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவருக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எதுவென்று கேட்டான்
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக
கற்பனைகளில் எல்லாம்
பிரதான கற்பனை எதுவென்றால்
இஸ்ரவேலே கேள்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும்
உன் முழு மனதோடும்
உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே
பிரதான கற்பனை.
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல்
பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே
இவைகளில் எல்லாம்
பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது ஒரு வேத பாரகன், வேதத்தை நன்கு கற்று அறிந்த தேறின ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறான். அவனுக்கு 10 கட்டளைகள் தெரியும், நியாயப்பிரமாணமாகிய கற்பனைகள் தெரியும், எல்லா காரியங்களையும் வேதத்திலிருந்து அவன் நன்கு அறிந்திருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கு எது சிறந்தது எது குறைந்தது என்று அவன் அறியணும்னு ஆசைப்பட்டான். ஆகையினால் அவரிடத்துல வந்து ஒரே கேள்வி, கற்பனைகளில் எல்லாம் பிரதானமானது எது, எதை நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், 10 கட்டளைகள் இருக்கிறதுல இதுல நான் எதை நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இச்சியா திருப்பாயாக இருக்குது, எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்குது, இதுல எதை நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாக, எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவர் பார்த்தார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, இதெல்லாம் நல்லதுதான், முக்கியமான விஷயம்தான். ஆனால் பிரதானமானது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதானமானது. இயேசு கிறிஸ்து இந்த 10 கட்டளைகளில் பிரதானமானது என்பதை அன்பு என்கிற கட்டளையை தான் பிரதானப்படுத்தி காமிச்சார். இதுதான் பிரதானம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு போராடுகிறதே பெரிய பிரச்சனையா இருக்குது, உலகத்தோடு போராடுவதே வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் பாவத்தோடு உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின் பாரம்பரியத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின் அசுத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிற எந்த விதமான காரியத்தோடு போராட்டமே வாழ்க்கையா இருக்குது. பாவ அறிக்கை என்பது வாழ்க்கை முழுவதும் இருந்துட்டே இருக்குது. ஜபத்தின் பெரும்பாலான பகுதி பாவ அறிக்கையிலே நிறைஞ்சு போயிடுது. சிலருக்கு அந்த ஜபிக்க வந்து தேவ சமூகத்தில் நிக்க கூட முடியல, அப்படி தப்பி தப்பி வந்து நின்னாலும் பாவரிக்கு தான் வருது. ஆண்டவரை துதிக்க முடியல, ஸ்தோத்தரிக்க முடியல, தேவ பிரசன்னத்திற்குள் ஈஸியா நுழைய முடியல. என்ன காரணம்? ஏன் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகியும் இத்தனை சத்தியத்தை கேட்டும் இத்தனை வேத வசனத்தை தியானித்தும் இவ்வளவு காரியம் இருந்து ஏன் இன்னும் அந்த போராட்டமே வாழ்க்கையா இருக்கிறது? ஆண்டவர் நமக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கல, இளைப்பாறுதலான வாழ்க்கைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஆண்டவர் நமக்கு போராட்டமான வாழ்க்கைக்குள்ள நம்ம அழைக்கல, அதுக்காக அழைக்கல, இளைப்பாறுதலான வாழ்க்கைக்கு அழைச்சார். கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை கிடையாது, பாவத்தோடு போராடிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த பாவத்தோடு இத்தனை போராட்டம்? ஏன் இந்த பாரம்பரியத்தோடு இத்தனை போராட்டம், ஏன் இந்த உலகத்தின் காரியத்தோடு இத்தனை போராட்டம், ஏன் உலக ஆசையோடு இத்தனை போராட்டம், ஏன் உலக கவலையோடு இத்தனை போராட்டம், ஏன் உலக பிரச்சனையோடு இத்தனை போராட்டம்? இதை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி கூட நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட நிம்மதியா இருந்திருப்பீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரே போராட்டம், பாவத்தோட போராட்டம், பிசாசோட போராட்டம், மாம்சத்தோட போராட்டம், எல்லாம் போராட்டம். ஆண்டவர் இதுக்குதான் அழைச்சாரா? இல்லையே. ஆண்டவர் நம்ம இளைப்பாறுதலான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு நம்ம அழைச்சாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட போராட்டம் இல்லை, அதோட இசைஞ்சு அப்படியே போயிடுச்சு, ஸ்மூத்தா போயிடுச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியத்திலும் போராட்டம் போராட்டம், ஒரே போராட்டமான வாழ்க்கை, நிம்மதி இல்ல. தேவ சமூகத்துல போய் நிக்க முடியல, தேவ சமூகத்துல போய் நின்னாலும் குற்ற மனசாட்சி வந்து நெருக்குகிறது, சந்தோஷம் இல்லை. அன்பு தாழ்ச்சி, அன்பு தாழ்ச்சி அதான் காரணம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பாவத்தை ஒரு தேவ பிள்ளை எங்க ஜெயிக்கிறான் தெரியுமா? கர்த்தர் பேரில் வைக்கிற அன்பினாலதான் ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளை பாவத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் பேரில் வைக்கிற ஒரு ஆழமான அன்பினாலதான் எத்தனை பாவ சூழ்நிலைகள் அவனை சூழ்ந்து வந்தாலும், எத்தனை பாவ சோதனைகள் அவனை சூழ்ந்து வந்தாலும், எத்தனை பாவத்தை குறித்த நெருக்கடிகள் அவனை நெருங்கி நெருங்கி வந்தாலும் அவனால் நிற்க முடியும். ஆண்டவர் மேல வைக்கிற ஒரு அன்பு. ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தில் அவன் இருக்கிற நிமிஷம் வரைக்கும், கடைசி வினாடி வரைக்கும் பாவ சோதனைகள் உண்டு, பாவ போராட்டம் உண்டு. பிசாசானவன் பலவிதமான காரியங்களில் உங்களை வீழ்த்துவதற்கு, குறிப்பாய் உங்கள் பலவீன பகுதி எதுவோ அந்த குறிப்பிட்ட இடத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டேதான் இருப்பார். உங்க லைஃப்ல எந்த சைட்ல வீக்கா இருக்கிறீங்களோ அதை பார்ப்பான். அமலேக்கியனை தான், அமலேக்கியனுடைய சுபாவம் தான் பிசாசனுடைய சுபாவம். அவன் இஸ்ரவேல் பாளையத்தில் பலவீனப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல வந்து அவன் அட்டாக் பண்ணான். அதே போல உங்க வாழ்க்கையில எது பலவீன பகுதியோ அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து அட்டாக் இருந்துட்டு தான் இருக்கும். அதை யாரும் தப்ப முடியாது, அதை யாரும் தவிர்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில எது பலவீனம், அந்த குறிப்பிட்ட ஆங்கிள் உங்களுக்கு போராட்டம் வரத்தான் செய்யும். நீங்க தேடி போனாலும் உங்களை தேடி வரும். நீங்க எந்த சூழ்நிலையில் எங்க போனாலும் சரி, அது உங்களை விடாது, துரத்தும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் பிள்ளை வைக்கிற அன்பு அது ஒண்ணுதான் முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாவம் வந்துச்சு இல்லையா? ஆதியாகமம் 39 அதில் படிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். பாவம் அவனை தேடி வந்தது. அப்பொழுது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இத்தனை பொல் பெரிய பொல்லாங்கு குடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யார் அவனை தடுக்கல, யார் அவனை பார்க்கல, யாரும் அவனை கவனிக்கல, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்னே ஒண்ணும், ஆண்டவர் பேரில் அவனுக்கு இருந்த அந்த அன்பு, அந்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் அவனுக்கு இருந்த முழு இருதயத்தோடு அவனுக்கு இருந்த அந்த அன்பு, அந்த அன்பு ஒன்றுதான் அவனை சுலபமாய் அந்த பாதையிலே ஜெயித்து வருவதற்கு அவனுக்கு பலன் கொடுத்தது. வேற ஒண்ணுமே கிடையாது, அன்போடுதான். என் தேவனுக்கு விரோதமாய், உண்மையா சொல்றேன், உண்மையாய் நம்ம ஆண்டவரை நேசிப்போம்னா நம்முடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் எப்பவுமே 24 hours ஓடும். என்ன தெரியுமா? என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்திட கூடாது, இதை நான் செஞ்சின ஆண்டவர் துக்கப்படுவாரே, இப்படி நான் செஞ்சின ஆண்டவர் வேதனைப்படுவாரே, இப்படி நான் இப்படி போனா இந்த இடத்துல போனா ஆண்டவர் துக்கப்படுவாரு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சென்டர் ஆயிடுவார். அந்த அன்பு உங்க கையில பைபிள் இல்லைனாலும் சரி, அந்த அன்பு நீங்க எங்க இருந்தாலும் சரி, அந்த அன்பு மட்டும் உங்க உள்ளத்துல இருந்துச்சுன்னா எந்த இடத்திலேயும் என்ன சோதனை வந்தாலும், எத்தனை பிசாசு எத்தனை விதமான காரியங்கள் உங்களுக்கு முன்னால கொண்டு வந்தாலும் சரி, ஆண்டவர் பேரில் இருக்கிற அந்த அன்பு ஒன்று மட்டும்தான், என் ஆண்டவரை துக்கப்படுத்த கூடாதுங்கிற அந்த ஒரே ஒரு உள்ளுணர்வு தான் உங்களை பரிசுத்தமாய் காக்கும். தெய்வம் அது ஒண்ணுதான் காக்கும், வேற எதுவுமே காக்காது. என்னுடைய வாழ்க்கை நான் தைரியமா சொல்ல முடியும், என்னுடைய 32 வருட ஆவிக்குரிய வாழ்க்கையில் தைரியமா சொல்ல முடியும், அது ஒன்றுதான் பாதுகாக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவர் மேல வைக்கிற அந்த அன்பு அது ஒண்ணுதான் பாதுகாக்கு, வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு சுத்தி இருக்கும். பாருங்க, பவுல் ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் கொரிந்தியர் நிருபத்திலேயே 1 Corinthians 6:12 வாசிக்கலாம். 6:12
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது.
எல்லாம் தகுதியாயிராது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன்.
நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். திருப்பி அதே கொரிந்தியர் நிருபத்தில் 10:23 வாசிக்கலாம். 10:23
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது.
எல்லாம் தகுதியாயிராது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க.
எல்லாவற்றையும் அனுபவிக்க
எனக்கு அதிகாரம் உண்டு.
எனக்கு அதிகாரம் உண்டு.
ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது.
எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேங்கிறாரு. எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எனக்கு அது தகுதி கிடையாது. நான் யார்? தேவனுடைய பிள்ளை. நான் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நான் யார்? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நான் யார்? என் ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறவன். எனக்காக சிவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய இருதயத்தை என்னால் விசனப்படுத்த முடியாது. அவர் இருதயத்தை நோகடிக்கும்படியாக என் வாழ்க்கை நான் ஒண்ணு செஞ்சிடக்கூடாது. அந்த அன்பு, அந்த அன்புதான். இந்த வேத பாரகன் கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே பதில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு வந்துச்சுன்னு வச்சுக்க, எந்த பாவத்தை செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், பொய் சாட்சி சொல்ல மாட்டோம், பிறனுடைய பொருளை எச்சரிக்க மாட்டோம். அந்த அன்பு வந்து விட்டாலே பாவத்திற்கு நாம் நம்மை விலக்கி காத்துக் கொள்வதற்கு அதுதான் உதவி செய்யும். அதனாலதான் 10 கட்டளைகளிலே கர்த்தர் அந்த அன்பை மட்டும் போக்கஸ் பண்ணாரு. உண்மையாகவே ஆண்டவரடி நேசிப்பாயானால் நீ எந்த தப்பு செய்ய மாட்டேன். எல்லா இடத்துலயும் உண்மையா இருப்ப, நேர்மையா இருப்ப, உத்தமமா இருப்ப, பரிசுத்தமா இருப்ப. ஆண்டவருக்காக நீ வாழ. அதனாலதான் 10 கட்டளைகளிலே கர்த்தர் அந்த அன்பை மட்டும் போக்கஸ் பண்ணி அதை பிரதானப்படுத்திட்டார். இன்னைக்கு நமக்கு தேவை, மிகப்பெரிய தேவை, ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில மிகப்பெரிய தேவை, ஆண்டவரை உண்மையாய் நேசிக்க. அவருக்கு ஊழியம் செய்தவர்கள் கூட அவருக்கு தெரியலன்ட்டாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டவங்களை கூட அவர் எனக்கு தெரியாதுன்ட்டாரு. ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவங்களை மட்டும் கர்த்தர் சொல்றார், எனக்கு உங்களை தெரியுங்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவங்கள மட்டும்தான் கர்த்தருக்கு அடையாளம் தெரியும். வேற யாரையும் அவருக்கு அடையாளம் தெரியாது. புரிஞ்சுக்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவருடைய ஊழிய செஞ்சவங்கள கூட அவருக்கு அடையாளம் தெரியாது. அவருடைய பிரசங்கத்தை கேட்டவங்கள கூட அவருக்கு அடையாளம் தெரியாது. அவரிடத்தில் அன்பு கூறுகிற நபர்களை மட்டும்தான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தெளிவா தெரியும். இப்ப பாருங்க, இந்த வேத பாரகன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதற்கு பிறகு அங்க ரெஸ்பான்ஸ் என்ன நடக்குது பாருங்க. 32 Mark 12:32 வாசிக்கலாம்.
அதற்கு
வேத பாரகன்,
சரிதான் போதகரே,
சரிதான் போதகரே,
நீர் சொன்னது,
நீர் சொன்னது
சத்தியம்,
சத்தியம்.
ஒரே தேவன் உண்டு,
ஒரே தேவன் உண்டு.
அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை,
அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை.
முழு இருதயத்தோடும்,
முழு இருதயத்தோடும்,
முழு மனதோடும்,
முழு மனதோடும்,
முழு ஆத்மாவோடும்,
முழு ஆத்மாவோடும்,
முழு பலத்தோடும்,
முழு பலத்தோடும்
அவரிடத்தில் அன்பு கூறுவதும்,
அவரிடத்தில் அன்பு கூறுவதும்,
தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல்,
தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல்,
பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே,
பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே,
சர்வாங்க தகனம் முதலிய,
சர்வாங்க தகனம் முதலிய
பலிகளை பார்க்கிலும்,
பலிகளை பார்க்கிலும்
முக்கியமாயிருக்கிறது என்றான்,
முக்கியமாயிருக்கிறது என்றான். நல்ல ஒரு ரிப்ளை கொடுத்தான். ஆண்டவர் சொன்னது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டான். அக்செப்ட் பண்ணி, ஆண்டவரே நீ சொல்றது ரொம்ப உண்மை. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு கூறுகிறதா? எல்லா சர்வாங்க தகன பலிகள், எல்லா பலிகளை விட இது சிறந்தது என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே, இது முக்கியமானது என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். அதுக்கு இயேசு கிறிஸ்துடைய ரிப்ளை பாருங்க 34.
அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு
தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு
ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை.
இந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே கரெக்டா பதில் சொன்னான். அவருடைய அந்த அன்பின் காரியத்தை அவர் சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டான். சரியாய் சொன்னீங்க ஆண்டவரே, இதுதான் முக்கியம். உடனே அவனை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. ஏன்னா இந்த அன்பின் சத்தியத்தை நீ ஏற்றுக்கிட்ட, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் என்கிறதை நீ அக்செப்ட் பண்ணிட்ட. அதனால நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. எத்தனையோ வேத பாரகர்கள், பரிசேயர்கள் வந்து அவருக்கு முன்பாக வந்து நின்னாங்க, வசனத்தை வச்சுட்டு வந்து நின்னாங்க, வசனத்தை வைத்துக் கொண்டு அவரிடத்துல போராடினாங்க, வசனத்தை வச்சுட்டு அவர்கிட்ட சண்டை போட்டாங்க. இவன் ஒரு வேத பாரகன் தான், ஆனால் இவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதை அவன் உணர்ந்து விட்டபடியால், நீ வேத பாரகனாக இருந்தாலும் நீ பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவன் கிடையாது, நீ உள்ள நுழைஞ்சிருவேங்கிறார். பாத்தீங்களா, அந்த அன்பை குறித்து எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஆண்டவர் பரலோகத்துக்கு அவனை சமீபன்ற வந்துடுவேன், பரலோகத்தில் வந்துடுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும், ஏன் இந்த அன்பு கூறுதலும் பரலோக ராஜ்யம் ஏன் கர்த்தர் கனெக்ட் பண்றார், அது நமக்கு தெரியணும். அன்பு கூறாதவனை கண்டிப்பா நீ பரலோகத்தில் நுழைய மாட்டேன், யாருன்னு தெரியாதுன்ட்டாரு. ஆனா அன்பு கூறுகிறவனை ஏன் கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமா காட்டுறார், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், எப்படி இந்த அன்பு நம்மை பரலோகத்தில் கொண்டு போகுது? வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் 14 அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிக்கலாம்.
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன்
என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான்
நானும் அவனில் அன்பாயிருந்து
அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார்.
காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார்
நாங்கள் அவனிடத்தில் வந்து
அவனோட வாசம் பண்ணுவோம்.
என்ன ஒரு ப்ராமிஸ் பாருங்க, அற்புதமான விஷயம். இதுல பல ரகசியங்கள் இருக்கு. அன்பு கூறுகிறவனுடைய காரியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டாண்டர்ட், ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போயிடும். சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்ல நீங்க போயிடுவீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை நீங்கள் அங்கதான் அனுபவிக்க முடியும். அன்பு கூறுகிறவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம், மற்றவனுக்கு அது சாத்தியமே கிடையாது. நல்லா சொல்றேன், இந்த வசனத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியும். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அன்பாயிருக்கிறவனுக்கு அடையாளம், ஃபர்ஸ்ட் அடையாளம் சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொள்ளணும். பிரசங்கம் எல்லாருக்கும் உண்டு, ஆனா எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் இதை பிரசங்கம் வருது, ஆனால் எத்தனை பேர் இதை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பது அவங்களை பொறுத்துதான் இருக்கு. எல்லாரும் இந்த பிரசங்கத்தை பெற்றுக்கொள்வது கிடையாது, புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷரனை கூட அவர் பண்ண எல்லா பிரசங்கத்தையும் இங்க ஏத்துக்கல, பெற்றுக்கொள்ளல. அவர் 70 பேரை நியமித்தார். அவங்க சொன்னாங்க, இது கடினமான உபதேசம். யோவான் 6:66 சொன்ன பார்க்கும் பொழுது, அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். எதுக்கு? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஊழிய செஞ்சவங்க அப்படி ஓடி போயிட்டாங்க. அப்ப இங்க பார்க்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை யார் பெற்றுக் கொள்ளுகிறாங்க? எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவன் கர்த்தர் மேல் அன்பா இருந்தாதான் அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தையே உள்ள போகும், இல்லனா உள்ள போகாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரசங்கத்தை சபையில் உட்கார்ந்து கேட்கும் பொழுது கூட ஒருவன் கர்த்தர் பேரில் அன்பா இருந்தால் கொடுக்கப்படுகிற செய்தி உள்ள போகும். அன்பில்லாதவன் கேஷுவலா உட்கார்ந்து ரசிச்சுட்டு போயிடுவான், அந்த செய்தி உள்ள போகாது. ஆண்டவர் என்ன சொன்னார்ன்றது உள்ள போகாது. மேலோட்டமா தான் என்னமோ சொன்னார், அந்த கதை மாதிரி தான் தெரியுமே தவிர ஆண்டவருடைய செய்தி உள்ள போகாது. செர்மன் வேற, மெசேஜ் வேற. தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் கொடுக்கறது 1 hour செர்மன், அதுக்குள்ள ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. செர்மன் வேற, மெசேஜ் வேற. நான் கொடுக்கிறது 1 hour செர்மன், ஆனா அந்த செர்மன்குள்ள உங்களுக்கு 5 minutes ஒரு மெசேஜ் இருக்கும், உங்க லைஃப்க்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அது யாருக்குள்ள போகுமோ, போகும் என்றால் யார் அவரிடத்தில் அன்பா இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளதான் அந்த மெசேஜ் உள்ள போகும். செர்மன் எல்லாம் கேட்கலாம், மெசேஜ் எல்லாருக்குள்ளயும் போகாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. செர்மன் எல்லாம் கேட்கலாம், பிரசங்கத்தை எல்லாரும் கேட்கலாம், தமிழ்ல சொல்ற பிரசங்கத்தை எல்லாரும் கேட்கலாம், ஆனா ஆண்டவருடைய செய்தி உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி, ஒரு சத்தியம், அது எல்லாருக்குள்ளயும் போகாது. அன்பு கூறுகிறவனுக்குள்ளதான் ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்ற அந்த பிரத்யேக செய்தி உள்ள போகும், எல்லாருக்குள்ளேயும் அது போகாது. இங்கே பார்க்கும் பொழுது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். கற்பனைகளை எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியாது, அன்புள்ளவன் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாக இருந்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவனை பிதா நேசிக்கிறார். பிதாவுக்கு அன்பாக இருப்பான். அப்ப பிதாவுக்கு இவனை தெரியுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்ப அந்த அன்பு கூறுகிறவன் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்கு பிதா, அவனை பிதாவுக்கு நல்லா தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா பிதா அவனை அன்பாக இருக்க, பிதாவுக்கு அன்பாக இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். உண்மையா சொல்றேன், ஆண்டவரிடத்தில் அன்பு இருந்தாதான் ரெவலேஷன் கிடைக்கும் லைஃப்ல. ரெவலேஷன், வெளிப்பாடு, ரகசியங்கள் வெளிப்படும். வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா அது ஒரு புக்கா இருக்க கூடாது, உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தமா இருக்கணும். புரியுதா? ஆண்டவருடைய சத்தமா இருக்கணும். கர்த்தர் பேரில் அன்புள்ளவனுக்கு இது ஆண்டவருடைய சத்தமா இருக்கும், மற்றவனுக்கு இது ஒரு புத்தகமா தான் இருக்கும். புரியுதா? வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் பேரில் அன்பு உள்ளவர்களுக்கு அன்பில்லாதவங்க பைபிள் படிக்கல வித்தியாசம் இருக்குது. அன்புள்ளவங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அன்பில்லாதவங்க பிரசங்கத்தை கேட்கறது வித்தியாசம் இருக்குது, எல்லாமே வித்தியாசம் இருக்குது. அப்ப இங்க சொல்றாரு, அந்த அன்பா இருக்கிறவனுக்கு தான் என்னை வெளிப்படுத்துவேன், ரெவலேஷன், என்னை குறித்து அவனுக்கு என்ன ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பேங்கிறாரு. அடுத்தது பாருங்க, 23rd verse, இது ரொம்ப அருமையான காரியம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்ன வார்த்தை! ஒருவன் கர்த்தர் பேரில் அன்பா இருந்து அவருடைய வசனத்தை கை கொண்டா பிதா அவன் மேல ரொம்ப அன்பா இருப்பாராம். இப்ப பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து வந்து அவனோட தங்கி இருப்பாங்களாம். இதுதான் அந்த தேவ பிரசன்னத்தின் ரகசியம். புரியுது? ஆண்டவரே வாரும் வாரும், ஆவியானவரே வாரும் வாரும், இந்த பாட்டெல்லாம் ஒண்ணு நடக்காது. வாரும் ஐயா போதகரே, இந்த பாட்டெல்லாம் ஒன்னும் வேலைக்காகாது, ஒன்னும் நடக்காது. எத்தனை பாட்டு பாடியும் அவரை ஏமாத்த முடியாது. சரியா? சும்மா ஆண்டவரே வாரு வாரு கூப்பிட்டு கூப்பிட்டலாம் அவரை ஏமாத்த முடியாது. கூப்பிடவே வேணாங்க, அவரை கூப்பிடவே வேண்டாம். அவர் மேல அன்பா இருந்து அவருடைய வசனத்தை கை கொண்டா அவரே வாலண்டியரை வந்து நம்ம கூட தங்கிடுவார். ஆமென். கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்க. தேவ பிரசன்னம் என்பது உங்க வாழ்க்கையிலே கேஷுவலா இருக்கும். ஆண்டவருடைய சமூகம் என்பது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உங்களுக்கு இருக்கும். அன்பாய் இருந்த வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு அதுதான் காரியம். இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி சொல்லுவார், அதை உங்களுக்கு காட்டலாம் பாருங்க. யோவான் எழுதுன சுவிசேஷத்திலேயே 8 அதிகாரம் 29 verse வாசிக்கலாம்.
என்னை அனுப்பினவர்
என்னுடனே கூட இருக்கிறார்.
பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
என்ன சாட்சி? இதுதான் அதோடைய விளக்கம். இதுதான் அவர் சொன்ன அந்த உபதேசத்தை வாழ்ந்து காமிச்சாரு. 8 அதிகாரத்தில் வாழ்ந்து லைஃப் சாட்சி கொடுக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன ரீசன்? நான் தேவகுமாரன்றதுனாலயா? கிடையாது. நான் தேவகுமாரன் என்கிறதுனால ஒன்னும் பிதா என் கூட இல்லை, அது ரீசன் கிடையாது. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அதுதான் ரீசன். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, இதுதான் ரீசன். இயேசு கிறிஸ்துவோடு பிதா எப்பொழுதும் கூட இருந்ததற்கு காரணம் அவர் தேவகுமாரன் என்பதனால் கிடையாது, பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சதுதான் ரீசன். இது பிதாவுக்கு பிரியமானது எப்படி செய்ய முடியும்? அன்புள்ளவனால தான் அது சாத்தியம், இல்லாதவனால் சாத்தியம் கிடையாது. ஒருவன் இடத்தில் அன்பாக இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்ளுமா? சரி, இதெல்லாம் கேட்கும்போது இது உங்களுக்கு எட்டாத உயரத்தை போல இருக்கும். எப்படி அன்பு அன்பு அன்புங்கிறாரு, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அன்பை பத்தி என்னன்னே தெரியலையே அப்படின்னு நீங்க புலம்பி போய் இந்த நேரத்தில் இது வரைக்கும் இருந்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படி இந்த அன்பை உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி என்டர் ஆகிறது மட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன். அந்த அன்புக்குள்ள எப்படி ஆண்டவருடைய அன்பு உள்ளத்துல ஃபிளாஷ் ஆகிறது, எப்படி அந்த அன்பை ஆண்டவர் மேல் உங்களுக்கு அன்பு வருவதற்கு என்ன செய்யணும், அதுக்கு அடிப்படை காரியத்தை இதை நான் சொல்லி கொடுத்து நீங்க செய்யறது ரொம்ப கஷ்டம். அது உங்க லைஃப்லயே வரணும், ஆனா உங்களுக்கு பாதையை தான் காட்ட முடியும். ஆனா அதை வந்து பிராக்டிஸ்ல கொண்டு வர்றது இந்த பிரசங்கத்தினால நடக்காது. உங்க லைஃப்ல உங்களுடைய அர்ப்பணிப்புல தான் அது நடக்கும், சரியா? உங்களுடைய ஃபீலிங்னால தான் நடக்கும். இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, எப்படி ஒருவனால் கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 47 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆதலால்
நான் உனக்கு சொல்லுகிறேன்,
இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவள் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை குறித்து சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நல்ல சர்டிபிகேட் அவளை குறிச்சு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அவளை பத்தி இந்த இடத்துல பகிரங்கமா சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவளை மிகவும் அன்பு கூற வைத்தது எது? முக்கியம். அந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 36 வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய பணக்காரன் சீமோன் என்ற ஒரு மனுஷன், அவன் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு விருந்து கழிச்சிருக்கிறான். அவன் பணக்காரன் அப்படியால் அவனுடைய நண்பர்களான எல்லா வசதியான பணக்கார சொசைட்டி எல்லாருமே வந்து அந்த விருந்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாரு, வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்பொழுது அந்த ஊரிலே இவளுக்கு எந்த பேர்னு சொல்லப்படலை, ஆனால் பாவியான ஒரு ஸ்திரீன்னு போட்டு 37 வசனத்தை பார்க்கும்பொழுது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவளுக்கு பேர் சொல்லப்படலை, பாவின்னு தான் போட்டிருக்கு அவளை பத்தி. இந்த பெண் அடையா விருந்தாளியாக அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டான். இவளை யாரும் இன்வைட் பண்ணல, நுழைஞ்சிட்டான். நுழைந்து அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிக்கிறான். அந்த கண்ணீர் அவருடைய பாதத்தை நினைக்கிறது, தன் தலைமையினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறார், அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிறவங்கெல்லாம் முகத்தை சுளிக்கிறாங்க, என்ன இவ இப்படிப்பட்டவ உள்ள நுழைஞ்சிருக்கிறாளே. இயேசு கிறிஸ்து மட்டும் அங்க இல்லைன்னா அவளை அங்கேயே விரட்டி அடிச்சிருப்பாங்க, உள்ள நுழைய விட்டுருக்க மாட்டாங்க. அவர் இருக்கிறதுனால சகிச்சுக்கிட்டாங்க, என்ன பண்றது, இவரு நம்ம இவளை துரத்தி விட்டா இவர் ஏதாவது நினைச்சுக்க போறாருன்னு சொல்லிட்டு அங்க கோபத்தை அடக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அவர் துரத்த முடியாம. ஆனால் இயேசு கிறிஸ்து மௌனமாய் இருக்கிறார், அவருடைய பாதத்துல கண்ணீர் வடிக்கிறார், அந்த பாதத்தை தலைமையிலால் துடைக்கிறார்,
அவருடைய பாதத்தை முத்தமிடுகிறா. இதெல்லாம் நடக்குது. அங்க இருக்கிறவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உண்மையிலேயே இவர் தீர்க்க தரிசி நானான் அவர் மேலே டவுட் பட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கடைசியில் இவருக்கு யாருன்னு தெரியாதா? ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த இடத்துல இருக்கிறார். கடைசியில அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். அவங்க எல்லாரும் வேற எண்ணத்தோடு இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே அங்கிருந்து சீமோன்ற மனுஷனை கேட்கிறார், ஒருவனிடத்துல ஒருவன் இவ்வளவு கடன் பட்டிருக்கிறான், இன்னொருத்தன் ஜாஸ்தி கடன் பட்டிருக்கிறான், ரெண்டு பேர்த்துக்கும் எஜமான் மன்னிக்கிறான், ஆனால் எவன் அதிகமாய் மன்னிக்கு அதிக அதிகமாய் அன்பு கூறுவான், அதிக மன்னிக்கப்பட்டவனே அதிகமாய் அன்பு கூறுவான். ஆகினால் இவள் செய்த அநேகம் பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ அன்பு எங்கிறது வருது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டதை நீங்க நினைச்சாலே அன்பு அங்கதான் வரும். நிறைய பேருக்கு ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டதான மேன்மை தெரியல. காரணம் எனக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணப்படாம இருக்கிறாங்களோ அதுவும் புரியல. ஒருத்தர் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார்னா அந்த அக்செப்டன்ஸ் அவன் உள்ளத்துல எத்தனை வருஷமானால் நிற்கும்? நிற்கும். அது அவன் லைஃப்ல மறக்க முடியாது. அவன் பெரிய பாவியா இருந்து மோசமானவா இருந்து வரணும் அவசியம் கிடையாது. வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஏதோ மூளையில இருந்த என்னை கூட நேசித்து என்னை கூட தெரிந்து கொண்டு என்ன கூட தம் பிள்ளையா மாத்தினாரே, இதை நீங்க நினைச்சீங்க அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கார். இன்னைக்கு கர்த்தரை அறியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம சுத்தியில் இருக்கிறவங்கள பாருங்க, எத்தனை படிச்சவன் பணக்காரன் பதவியில் இருக்கிறவன் எவ்வளவு பெரிய மனுஷன், ஆண்டவர் இல்லாமல் இருக்கிற அவனை கர்த்தர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. நம்மளை விட ஞானம் உள்ளவன் திறமை உள்ளவன் அறிவாளி ஆண்டவரால் அக்செப்ட் பண்ணப்படாத நிலைமையில் இருக்கிறான், நிம்மதி இல்லாம இருக்கிறான். ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி உண்டு? என்னிடத்துல என்ன மேன்மை இருக்குது? என்னிடத்துல என்ன விசேஷம் இருக்குது? என்னிடத்துல என்ன சிறப்பான காணி இருக்குது? என்ன கூட அவர் செலக்ட் பண்ணாரு? என் கூட எத்தனையோ பேர் படிச்சாங்க, என் கூட எத்தனையோ பேர் வேலை செஞ்சாங்க அதை ரட்சிக்கப்பட்ட நாள்ல, ஆனா யாருக்குமே கிடைக்காத அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைச்சது. இந்த சின்ன வயசுல எனக்கு ஆண்டவர் சகலத்தையும் படைத்த தெய்வத்தை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு எனக்கு கிடைச்சது. எத்தனையோ பேருக்கு இது பைத்தியகாரத்தனமா இருக்குது. வயசான காலத்துல கடவுளை தேடணுங்கிறான், ஆனால் எனக்கு இந்த சின்ன வயசுல சகலத்தையும் படைத்த அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு கொடுக்கப்பட்டது. போதுங்க, அது போதும், அது போதும். அந்த ஒரு திங்கிங் நமக்குள்ள வந்துருச்சுனாலே போதும், அவரிடத்தில் அன்பு தானா வரும், தானா வரும். அதை நம்ம யோசிக்கிறோம் இல்ல, நம்ம ஏதோ பெரிய ஆளு, ஆண்டவருக்கு நம்ம தான் தேவை போல இருக்குது, அதனால தான் கூப்பிட்டார். கிடையவே கிடையாது. நம்மள ரொம்ப பெரிய ஆளா நம்ம நினைக்கிறதுனால தான் அந்த அன்பு கூட நம்ம வர முடியல. நம்ம திறமை உள்ளவர்கள ஞானம் உள்ளவர்கள அறிவாளிகளை நம்ம நினைக்கிறதுனால தான் நம்மளால அந்த அன்பு கூட வர முடியல. நம்ம ஒண்ணும் இல்லைங்கிறத என்னைக்கு உணர்ந்து ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார் அந்த மேன்மையை நம்ம என்னைக்கு சிந்திக்கிறோமோ அங்கதான் அன்பே வரும். இவளை ஊரே பாவின்னு சொல்லிச்சு, ஆனா ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார். யாரும் அக்செப்ட் பண்ணாத ஒருத்தல இவளை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணார். இவள் ஏன் அந்த இடத்துல அவருடைய பாதத்தில் அவன் அழணும்? அங்க அழுகிறதுக்கு என்ன நடந்துச்சு? தன்னுடைய பாவங்களை நினைச்சு மனஸ்தாபப்பட்டு அழுதா, தன் குறைவை அவள் உணர்ந்தாள். அங்கதான் அன்பு வந்துச்சு. நம்முடைய குறைவை என்னைக்கு நம்ம உணர்றோமோ, ஆண்டவருடைய நிறைவை என்னைக்கு நம்ம உணர்றோமோ, அங்கதான் அன்பே வரும் நம்ம உள்ளத்துல. அதுதான் அவளுக்குள்ள அன்பு வந்துச்சு. அதனாலதான் அவளை பத்தி சொன்னார், இவள் செய்த அநேகம் பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். என் லைஃப்ல 14 வயசா இருக்கும்போது, 14 இயர்ஸ், அப்ப எனக்கு மத்த 14 வயசுல, அந்த நாட்கள்லயே சொல்ல, மத்த 14 வயசு பசங்களுக்கு உலகம் தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒன்றும் தெரியாது. அந்த சூழ்நிலையிலே ஒரு முறை டிஜிஎஸ் தினகரனுடைய மீட்டிங் பெரியாத்திரல நடந்துச்சு. அப்போ எங்க அண்ணா என்ன கூட்டிட்டு போயிருந்தோம். கூட்டம் முடியுது, பிரேயர் முடிஞ்சு மெசேஜ் முடிச்சு அவரு பிரேயர் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் அழுகிறேன் 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 அழுகிறேன், அப்படி அழுகிறேன், ஏன் அழுகிறேன் எனக்கே தெரியாது. கண்ணில் தார தாரியா கண்ணீர் வடி அழுகிறேன், ஏன் அழுதுன்னு எனக்கே தெரியாது. எங்க அப்பா அம்மா என்னை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் என்ன பக்தியா வளர்த்தது கிடையாது, சர்ச்சுக்கு போற பழக்கமே கிடையாது, ஏன் அழுதுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் என்ன மூடிடுச்சு. அந்த நாள்ல ரெண்டு மூணு நாள் எனக்கு அது அப்படியே இருந்துச்சு, ஏதோ உலகத்தை விட்டு எங்கேயோ தனியே தள்ளி வச்ச மாதிரி இருந்துச்சு, ரெண்டு மூணு நாள் அப்படியே இருந்துச்சு. ஆனா என்னை ஒருவேளை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னு ஒருவேளை அதை யாராவது எனக்கு கைட் பண்ணி நடத்தி இருக்கலாம், யாரும் எனக்கு அப்படி கைட் பண்ணல. ரெண்டு மூணு நாள் அப்படியே இருந்துச்சு, அப்புறம் அப்படியே சாதாரணமா போச்சு. அதன் பிறகு என்னுடைய வாலிப பிராயத்துக்குள் வரும்பொழுதுதான் இந்த உலகத்தின் காரியம் என் கூட இருந்த பக்கத்தில் இருந்த நண்பர்களோடு சேர்ந்து அநேக தவறான காரியங்களுக்குள் வாழ்க்கை இழுக்கப்பட்டுச்சு. போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்குள் நான் தள்ளப்பட்டேன். அதன் பிறகு ஆண்டவர் என்னை ரட்சித்தார். படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது கத்தர் விடலை, பிடிச்சிட்ட. ரொம்ப நாள் எனக்கு ஒரு வேதனை இருக்கும், ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப வருஷம் எனக்கு ஒரு வேதனை இருக்கும். என்ன வேதனா, அந்த 14 வயசுலயே எனக்கு யாரும் நல்லா கைட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் நல்லா அப்பவே நல்லா வந்திருப்பேனே. நடுவில் ஒரு சில வருஷம் போயிடுச்சு, ஆனா அந்த வாலிப பிராயத்தில் கத்த பிடிச்சிட்டாரு. ஆனாலும் அந்த ஒரு சில வருஷங்கள் போயிடுச்சுன்ற ஒரு வேதனை எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. ஆனா இந்த வசனங்கள் எல்லாம் படிச்ச சில காரியங்களை புரியும் போதுதான் நான் இன்னைக்கு அதுக்காக துக்கப்படுறதில்லை. ஏன் தெரியுமா, ஒருவேளை 14 வயசுல ஆண்டவர் என்ன அப்ப வந்து அதுக்கு பிறகு என்னை ஒரு முறை கர்த்தரை கூட பேசினார். எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தர் மூலமா என்கிட்ட கர்த்தர் பேசினார். ப்ராஃபசியா ஒரு சகோதரி, அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு அவங்க யாரும் தெரியாது. ஒரு வீட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த அம்மா ஜெபிக்கும் போது ப்ராஃபசி கர்த்தர் எங்களுக்கு பேசுறார், மகனே உன்னுடைய 14 வயசுல நான் உன்னை சந்திச்சேன் அப்படின்னாரு. அப்பதான் என் லைஃப திருப்பி பார்த்தேன். 14 வயசுங்கிறாரு, எங்க 14 வயசுன்னா அந்த கூட்டத்தில் அழுது, அப்பதான் எனக்கு 14 வயசு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுல எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருந்துச்சு, ஐயோ அந்த 14 வயசுல நான் வராம போயிட்டேன், என்ன யாரும் கைட் பண்ணாம விட்டாங்களே. ஆனா கடைசியில் இப்ப நான் ஒரு காரியத்தை புரியுறேன், அந்த 14 வயசுல ஒருவேளை நான் வந்திருப்பேன். ஆனால் எனக்கு நான் ஓரளவுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே கத்தரை தேடுறேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல வந்திருப்பேன். அப்படியே போயிருக்கோம், நான் சின்ன வயசுல இருந்து கர்த்தரை தேடுறேன், நான் பாவத்துக்கு உலகத்தை பத்தி பாவத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படியே 14 வயசுல இருந்து கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு நிறைவு இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சுயநீதி எனக்குள்ள வந்திருக்கும். நான் 14 வயசுல இருந்து சின்ன பையனா இருக்கும் போது கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன், ஒரு சுயநீதி வந்திருக்கும். ஆனா இடையில ஒரு சில ஆண்டுகளை நான் வெளியில போற பாருங்க, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னை தேவ சமூகத்தில் நிற்கும் போது என்னை அழ வைக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் தேவ சமூகத்தை நான் போய் நிற்கும் போதெல்லாம் பல நேரத்தில் ஆராதனை நடத்தும் போதெல்லாம் அழுதுருவேன். இங்கேயே அழுவேன், பப்ளிக்ல இந்த இடத்துல ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது அழுவேன், வீட்டில் ஜப நேரத்துலலாம் அழுவேன். அதற்கு காரணம் அந்த இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் தூரம் போன பிறகு என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அதுதான் இன்னைக்கு என்னை அவரிடத்துல இன்னும் அதிகமாய் அன்பு கூற என்னை உந்தி தள்ளுகிறது. தெரியுமா, ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டதை நீங்க நினைச்சீங்கனாலே அந்த அன்பு உள்ளத்துல பொங்கும், அந்த அன்பு தான் அவருக்காக வாழ வைக்கும், அந்த அன்பு தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், அன்புள்ளவனை தான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எவன் ஒருவன் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறானோ அவனை தேவன் அறிந்திருக்கிறார், அவனை பரலோகத்துள்ள கர்த்தர் அழைச்சுக்குவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். ஒருவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவனானால் தேவனாகிய கர்த்தர் அவனை அறிந்திருக்கிறார். எவன் ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறானோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க சொல்றீங்க எனக்கு ஆண்டவரை தெரியும், ஆனா ஆண்டவர் சொல்லணுமே எனக்கு உன்னை தெரியும்னு சொல்லணுமே, அதுதானே முக்கியம். அவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைச்சவங்களே எனக்கு தெரியாதுன்ட்டாரு. அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செஞ்சவங்களையே எனக்கு தெரியாதுன்றார். அவருடைய நாமத்தினாலே அநேக பிசாசுகளை துரத்தினவர்களை எனக்கு தெரியாதுன்றார். அவருடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினவங்களை நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுன்றாரு. உங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோமே, நிறைய பிரசங்கம் கேட்டோமே, நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுன்றார். நிலைமை பார்த்தீங்களா? ஊழியக்காரனானாலும் சரி, விசுவாசி ஆனாலும் சரி, ஆண்டவரால் அறியப்படாத நிலைமைக்குள் போக முடியும். ஆனால் ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுவானால் தேவன் அவனை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவானால் அவனை தேவன் அறிந்திருக்கிறார். அவனை தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், அவனை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரிடத்தில் உள்ளான இருதயத்தோடு அன்பு கூறுகிறவனை கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவனை கர்த்தருக்கு தெரியும், அவனை கர்த்தருக்கு நல்லா தெரியும், அவனை கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவனுக்கு பல ரகசியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். நானும் பிதாவும் அவனோடு கூட வந்து வாசம் பண்ணுவோங்கிறார். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான், அவனிடத்தில் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே சொந்தமாயிருக்கும். ஒன்னு சொல்ற ஆண்டவரிடத்தில், அப்பா என்னையும் கூட நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, என்னைக்காவது அதை நீங்க நினைச்சிருக்கீங்களா? நீங்க நல்லவங்க நாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா உங்களை விட எத்தனையோ நல்லவங்க எல்லாம் இன்னும் உங்களை அறியாம கர்த்தரை அறியாம இருக்கிறாங்களே. நீங்கள் கர்த்தரை தெய்வமாய் அறிந்திருக்கிறீர்களே, என்னைக்காவது அதை நீங்க நினைச்சீங்களா? என்னைக்காவது நீங்க யோசிச்சீங்களா? ரொம்ப தகுதியா கர்த்தர் என்ன செலக்ட் பண்ணிட்டார் நினைக்கிறீங்களா? மெரிட்ல கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணிட்டார் நினைக்கிறீங்களா? இல்லங்க, இல்ல இல்ல, ஆண்டவரோடு உங்களை மெரிட்ல பார்த்து உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு சீட் கொடுத்தாரு அப்படி கிடையாது, கிடையவே கிடையாது. மெரிட் கிடையாது நம்ம மேல, யாருமே எந்த ஒரு மெரிட்ல தேவ சமூகத்தில் வந்து நிக்கல. கிருபை, கிருபை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. அந்த பாவியான ஸ்திரீ தான் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் இயேசு தன்னை ஏற்றுக்கொண்டார் என்று நினைக்கும் பொழுது அவளால் அழாமல் இருக்க முடியல. தாரை தாரையாய் கண்ணீர் வடிக்கிறாள், அழுகிறாள். ஓ இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். அதை நினைச்சாலே போதும், அங்கதான் அன்பு ஸ்டார்ட் ஆகுது, அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அன்பு. அதன் பிறகு அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே என்னைக்குமே மறையக்கூடாது. ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டதை எத்தனை வருஷம் ஆனால் நம்ம மறக்க கூடாது. அது சாதாரணமான ஒரு சம்பவமா நீங்க நினைக்க கூடாது. அது உங்க வாழ்க்கை காரியம், உங்க வாழ்க்கையை திருப்பி போட்ட காரியம். நரகத்தின் பாதையிலிருந்து பரலோகத்தின் பாதைக்கு உங்களை கர்த்தர் இழுத்து விட்ட ஒரு நேரம் அது. அந்த நேரத்தையும் அந்த நாளையும் அந்த சம்பவத்தையும் என்னைக்குமே நீங்க சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு அவ்வளவு விலையேற பெற்றது. அது எவ்வளவு பெரிய அன்பினால் நமக்கு கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பெரிய கிருபையினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. Glory to Jesus. Hallelujah. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா எனக்கு உங்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னை நீங்க ஏற்றுக்கொண்டதை நான் எப்பொழுதும் உணர்ந்து உங்களிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவனை தேவன் அறிந்திருக்கிறார், அவனை தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே என்னை நீங்க அறிந்திருக்கணும்ப்பா, என்னை யாருன்னு தெரியாதுன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. நீ எங்கிருந்து வந்திருக்கிறனே எனக்கு தெரியாது என்று சொல்லி நீங்க சொல்லிடக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய அன்பு எங்கள் உள்ளத்தை நெருக்கியே வட்டும், உங்களுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிறைக்கட்டும். அந்த அன்பினால் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் வாழட்டும். அந்த அன்பினால் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கட்டும். அந்த அன்பினால் நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கட்டும். இந்த உலகத்தில் நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நீங்க எங்களோடு வாசம் பண்றீங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் நாங்களும் உங்களோடு வந்து வாசம் பண்ணுவதற்கு அங்கே வர முடியும்ப்பா, பரலோகத்தில் நுழைய முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் யாரோடு வாழ்கிறீர்களோ அவரோடு தான் நீங்கள் வாழப் போறீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தவருடைய கற்பனைகளை கை கொண்டால் ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து தங்கியிருப்பார். அவருடைய வருகை நேரத்தில் நீங்களும் அவரிடத்தில் தங்குபடி போய்விடுவீர்கள். இதுதான் ரகசியம், இதுதான் பரலோகத்திற்கு செல்கிற வழி. பரலோகத்துக்கு போகிற பாதை இதுதான். இப்படிதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும், வேற வழியில போகவே முடியாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பிதாவே, எங்களுக்கும் போது அன்பின் வழியை காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பாதை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மால் அறியப்பட்டவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்தோம். இந்த அன்பிலே நாங்கள் பூரணப்பட்டவர்களாய் வாழ உதவி செய். உம்மேல் வைக்கிற அன்புதானப்பா எங்களை இந்த உலகத்திலே பாவத்திற்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிறது. அந்த அன்பு எங்கள் இருதயங்களில் எப்பொழுது நிறைந்திருக்கட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்